ஒரு நிர்வாக அதிகாரியின் பார்வையிலே விவசாயிகள் என்ற தலைப்பிலே யாழ்ப்பாண மாநகர சபையின் ஆணையாளர் திருக்கான ஜெயசீலன் அவர்களை உரையாற்றுவதற்காக அனுப்புவார்.
விவசாயி மண்ணின் தோழன் என்று மகுட வாசகத்தோடு இன்றிலிருந்து வர வெளிவர இருக்கின்ற இந்த சந்திகையினுடைய ஆசிரியர், கற்பகவனம் வேளாண்மை நிறுவனத்தினுடைய இயக்குனர் சிவராஜா அனுராஜ் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கு பற்றி சிறப்புரைகளை ஆற்றுவதற்காக வந்திருக்கின்ற பெரியோர்களே, இந்த நிகழ்விலே வெளியீட்டுரை மற்றும் ஆய்வுரையை ஆற்றி அமைந்திருக்கின்ற அவலவாளர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். விவசாயி மண்ணின் தோழன் என்ற இந்த மகுட வாசகத்தோடு வெளிவருகின்ற இந்த சஞ்சிகையினுடைய வெளியீட்டு விழாவிலே ஒரு நிர்வாக அதிகாரியினுடைய பார்வையிலே இந்த விவசாயம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற ஒரு உரையை ஆற்றுமாறு அழைத்திருந்தார்கள். எங்களுடைய தமிழர்களுடைய நிர்வாக வரலாறு மிக நீண்டது. தமிழர்களுடைய நிர்வாகத்தினுடைய அடிநாதமாக இருக்கின்ற திருக்குறள் தமிழர்களுடைய நிர்வாக படிமுறைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று அவர் வாழ்க்கையை வகுத்திருக்கிறார். அதிலே இந்த பொருட்பால் என்பது முழுமையாக நிர்வாகம்தான். அது இரண்டு அங்கங்கள், ஒன்று அரசியல், அங்கவியல். அரசியல் என்பது ஒரு அரசு எவ்வாறு இருக்க வேண்டும் அதை சொல்லுகின்ற குரல்கள் இருக்கின்றன. அது அவருடைய அடுத்த படியாக அமைவது அங்கவியல். அங்கவியல் என்றால் என்னவென்றால், ஒரு அரசு நிர்வாகம் செய்யும் பொழுது என்னென்ன அங்கங்களை கொண்டிருக்க வேண்டும் அதை சொல்லுவதால் அங்கவியல். அதிலே பாருங்கள் பல இருக்கின்ற, அமைச்சர் எவ்வாறு இருக்க வேண்டும், அமைச்சன் எவ்வாறு இருக்க வேண்டும், அமைச்சன் எவ்வாறு சொல்ல வேண்டும், எந்த சொற்களை அவன் பார்க்க வேண்டும், அரண் எப்படி இருக்க வேண்டும், உணவு பிரிவு எப்படி இருக்கும், அப்படியே போய்கொண்டிருக்கிறது. திருவள்ளுவருடைய பெருமை என்னவென்றால், இந்த நிர்வாகத்தினுடைய ஒரு உச்சத்திலே கொண்டே உணவு தொழிலை வைத்திருக்கிறார். அதாவது நாங்கள் எங்களுக்கு தெரியும், இந்த உணவை பற்றிய பல குரல்கள் நாங்கள் அறிந்தது, நாங்கள் சொல்ல போறேன். இந்த உணவு என்ற அதிகாரத்தை திருவள்ளுவன் வைத்த இடம் இந்த அங்கவியலினுடைய கடைசியிலே கொண்டே வைத்திருக்கிறார். 104வது அதிகாரத்திலே அங்கவியலிலே உணவு என்ற அந்த அதிகாரம் இருக்கிறது. உங்களுக்கு தெரிந்த குரல்கள் தான், சுழன்றும் ஏர் பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. நான் கணக்க சொல்லவில்லை, இது சுருக்கமான குறிப்பை மட்டும் சொல்லிக்கொண்டு போகிறேன். பல தொழில்களை செய்து திரிந்தாலும் முடிவில் உழவு தொழிலை பின்பற்றியே உலகம் நிற்கிறது. அதனால் எவ்வளவு துன்பம் வந்தாலும் உழவு தொழிலே மூலமானது. இதுக்கு விட ஒரு டெபினிஷன். இரண்டாவது, பத்து குரல் இருக்கிறது, பத்து நான் சொல்லவில்லை. உழுதுண்டு வாழ்வோரே வாழ்வர், இதெல்லாம் தெரிஞ்சதுதான். மற்ற எல்லாம் தொழுது உண்டு பின் செல்பவர், இதெல்லாம் தெரிந்த குரல். ஆனால் இதில் இருக்கின்ற அந்த நுட்பம், உழுதுண்டு வாழ்வோரே வாழ்வர், மற்ற எல்லாம் தொழுது உண்டு பின் செல்பவர். அந்த உழுது உண்டு வாழ்பவரை தொழுது, அவர்கள் போடுவதை உண்டு பின் செல்பவர்கள் தான் இந்த உலகத்தில் உள்ள மற்றவர்கள் என்பது வள்ளுவருடைய வாழ்க்கை. வள்ளுவன் நம்மாழ்வாரை விட ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி. அவர் அப்பவே எவ்வாறு பயிரை நட வேண்டும், எவ்வாறு உரம் போட வேண்டும் எல்லாம் சொல்லி போட்டு போயிட்டான். இன்னொரு சொன்ன, தமிழர்கள் துறவிகளை பெரிதாக கருதுவார்கள். துறவிகள் தமிழர்களுடைய ஆதர்சமானவர்கள், அவர்களை வழிகாட்டுபவர்கள். உணவினன் கை மடங்கின் இலை விளைவதும் விட்டேன் என்பார்க்கும் இலை. குறளுடைய கருத்து என்னவென்றால், உழவு தொழிலை செய்பவருடைய கை அதை செய்யாமல் மடங்கியிருந்தால், உழவு தொழிலை செய்வருடைய கை அதனை செய்யாமல் மடங்கியிருந்தால், எல்லோரும் விரும்பும் உணவுகளையும் விட்டுவிட்டோம் என்று கூறுகிற அந்த துறவிகளும் அங்கே வாழ முடியாமல் போய்விடும். துறவிகளே வாழ முடியாமல் போய்விடும். எனவே அதுக்கும் உழவன் தான். அடுத்த ஒரு சயின்டிபிக்கான ஒரு குரலை தூக்கி போட்டான், தொடிப்புழுதி கத்தா உனக்கு பிடித்து எருவும் வேண்டாது சாரப்படும். நாங்கள் எத்தனையோ விஞ்ஞானம் படிச்சுட்டோம், இவ்வளவோ மாடர்ன் டெக்னிக்ஸ் அறிமுகப்படுத்தி விட்டோம். 2000 வருஷத்துக்கு மேல் நம்ம சொல்லிதான், ஒரு நிலத்தை உழவன் ஒரு பழம் குருதியானது, அதாவது ஒரு பழம் என்றது ஒரு அளவு, ஒரு சில ஒரு ஏக்கரண்ட மருத்துவ ஒரு நிலத்தை உழவன் ஒரு பழம் குருதியானது கால் பழம் குருதியாகும் வண்ணம் அதை காய விட்டால், அதாவது ஒரு நிலத்தை உழுது அந்த உழுவது கால் பல்லாகுமாறு அளவுக்கு காய விட்டால், அதில் ஒரு பயிரை விட்டால் விளைச்சல் 100% இருக்கும். அப்ப எப்படி ஒரு விஞ்ஞானத்தை வள்ளுவன் சொல்லியிருக்கிறார். அடுத்த ஒரு சயின்ஸ், தேரினும் நன்றால் நன்றாய் எரிவிடுதல் சுட்டவின் நீரினும் நன்று அதன் காப்பு. இரண்டுவென்றால், பயிர்களுக்கு உழுவதை விட எரிவிடுவது நல்லது. இரண்டும் செய்து களை எடுத்த பின் நீர் பாய்ச்சுவதை விட அந்த பயிர்களை பாதுகாப்பது மிகவும் நல்லது என்ற இந்த குறளுடைய கருத்து. இது எங்களுடைய நாட்டுக்கும் ஒரு அது இப்படியான எண்ணத்தை நாங்கள் செய்தாலும் இந்த பயிரை பாதுகாப்பது மிக சிறந்தது என்று சொல்ல அதே சொல்ல வருகிறேன் சொன்னால், எங்களுடைய தமிழர்களுடைய பாரம்பரியத்திலே இந்த உணவுக்கு எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம், அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000 வருட தொடர்ச்சி இருக்கிறது, அது எவ்வளவு விஞ்ஞான பூர்வமானது என்பதை சொல்வதற்காக தான் நான் சொன்னேன். இன்று இந்த விவசாயத்தினுடைய நிலைமை என்ன? இன்று விவசாயம் வேறு தொழில்களாக மாறிவிட்டது. விவசாயிகளிலே அநேகமானவர்கள் அந்த தொழிலை விவசாய தொழிலை விட்டு வேறு தொழில்களுக்கு மாறிவிட்டார்கள். விவசாயம் செய்த நிலங்கள் இன்று அந்த நிலங்கள் விவசாயம் என்ற தன்மையிலிருந்து வேறு நகரங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன. எங்களுடைய பாரம்பரிய விவசாயம் இன்று எவ்வாறு மாறியிருக்கிறது? அது கைவிடப்பட்டு ஒரு நவீன விவசாயத்தை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கின்றோம். அப்ப கிட்டத்தட்ட விவசாயம் என்று ஒரு இறங்கு நிலையிலே போய்கொண்டிருக்கின்ற நேரத்திலே எங்களுடைய குடிசனத்தொகை எப்படி போய்கொண்டிருக்கிறது? இதுதான் பிரச்சனை. இன்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த பூமி, அதாவது பிறப்பு எண்ணிக்கை அதிகரித்து 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 தாங்க முடியாத அளவிலே எங்களுடைய குடித்தொகை அபிவிருத்தி அபிவிருத்தி அடைந்து போகுது. ஆனால் விவசாயம் கிட்டத்தட்ட நாங்கள் எல்லா விதத்திலையும் விட்டு கிறங்கி கொண்டு வருகின்றோம். அப்ப இதற்கு என்ன நடக்கிறது என்று கேட்டால், இதுதான் பிரச்சனை. இங்கே இதுக்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால், அவர்கள் ரசாயன எவ்வளவு குறைந்த இடம் குறைந்த செலவிலே இங்கே இந்த அது அதிகரிக்கின்ற இந்த குடிசன பரம்பலுக்கு இவ்வளவு உணவை நாங்கள் தேட வேண்டும். அதுக்கு இன்று இவ்வளவோ பிழையான வழிகளை நோக்கி இந்த உலகம் போய் கொண்டிருக்கிறது. ரசாயன அதிகமான பயன்பாடு, ஜெனடிக்கல் இன்ஜினியரிங்கிலே நாங்கள் மிகவும் பாரதூரமான முறையிலே இந்த மாடிஃபை பண்ணி செய்து அதனால பல விளைவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்படி மிக ஒரு நெருக்கடியான சூழலிலே தான் இன்று இந்த உணவு நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எங்களுடைய இலங்கையை பொறுத்தளவிலே மத்திய அரசு விவசாயத்தினக்கத்தை வைத்திருக்கிறது, விவசாய அபிவிருத்தி சம்பந்தமான எத்தனையோ திரைக்கலைகளை வைத்திருக்கிறோம். அவர்கள் விவசாயத்தை முன்னேற்றுவதற்காக பல நடவடிக்கை செய்திருக்கிறார்கள். அதில் இருந்து நாங்கள் இன்றைய எங்களுடைய வாழ்க்கைக்கு இன்றைய இந்த பிரச்சனைகளிலிருந்து இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு பசுமை வேளாண்மையை நோக்கி நாங்கள் முன்னேறி கொண்டிருக்கின்ற வேளையிலே தான் நான் தெரிவித்துப்படுத்துகின்ற உள்ளூராட்சி திணைக்களங்களுடைய பங்கு முக்கியமானது நான் கருதுகிறேன். தெரியவோ தெரியவில்லை, எங்களுடைய சட்டத்தை இருக்கிறார், எங்களுடைய யாழ் மாநகர சபையில் ஒவ்வொரு நாளும் வருகின்ற கழிவுகள் எவ்வளவு தெரியுமா? 80 டன் கழிவுகளை நாங்கள் சேகரிக்கிறோம் ஒவ்வொரு நாள். அது சின்ன கழிவு, அதில் ஆர்கானிக் தான் முக்கியம், பிளாஸ்டிக் கழிவுகளும் வருகிறது, எல்லாம் வருகிறது. இதை விட அவங்களுடைய மாரசபை ஏரியாவில் இந்த பிரிவில் 25,000 லிட்டர் மலக்கழிவை நாங்கள் சேகரிக்கிறோம். டாய்லெட் 25,000 லிட்டர். இதை விட அவங்களுடைய மாரசபை எல்லைக்குள்ளே 50,000 லிட்டர் கழிவு நீரை ஒவ்வொரு நாளும் சேகரிக்கிறோம். இதுக்கும் விவசாயத்துக்கு என்ன சம்பந்தம்? இதெல்லாம் என்னுடைய மாநில சபை ஒரு விவசாய இடம் அல்ல, இங்கே விவசாயம் நடைபெறுவதில்லை. ஆனால் இந்த விவசாயத்துக்குரிய மூலப்பொருளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சேகரித்துக் கொண்டிருக்கிறோம் என்று கிட்டத்தட்ட 80 டன் கழிவிலே தரம் பிரிக்கப்பட்டு பிளாஸ்டிக் இன்று வரை நாங்கள் 80,000 கிலோ பிளாஸ்டிக்கை தெரிஞ்செடுத்திருக்கோம் ஒரு 3 மாதத்துக்குள்ளே. அந்த பிளாஸ்டிக் அடுத்த விருத்தின அந்த பிளாஸ்டிக் நாங்கள் கொழும்பு கருப்பினார்கள், கொழும்பு எடுக்காது. ஏனென்றால் சில வகை பிளாஸ்டிக்கை 100 விதம் தடை செய்து விட்டாங்க. ஆனால் அவை அவ்வளவு பண்டு விட்டுருக்கிறோம். இங்கே ஒரு சின்ன உதாரணம், எங்களுடைய அஞ்சர் பால் மாட்டக்கே நாங்கள் சாப்பிடுவோம். அந்த பேக்கெட், அதை வருகின்ற பேக்கெட்டை ஒவ்வொரு நாளும் 1,000 பேக்கெட் பண்ணு விட்டுருக்கு. அந்த பேக்கெட்டை இன்று கொழும்பில் எடுக்கிறார்கள், இல்லை கொண்டு போனால் திருப்பி அனுப்புறாரு. அப்ப ஒரு பெரிய சவால். அப்ப நான் சொல்ல வந்தது என்னவென்றால், கிட்டத்தட்ட 80 டன் திண்மக்கழிவிலே பிளாஸ்டிக் போக திண்மக்கழிவை நாங்கள் உரமாக மாற்றி பாதிக்கிறோம், நடக்கிறோம். வீரியம் எங்களுடைய மாநிலசபையால் தயாரிக்கப்படுகிற வீரியம் என்ற உரம் தயாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நான் சொன்ன 25,000 லிட்டர் மரக்கழிவு, இந்த மரக்கழிவை நாங்கள் சுத்திகரிப்பதற்காக ஒரு அமைப்பை உருவாக்கி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதில் இருந்து வருகின்ற அந்த அது ஒரு கிட்டத்தட்ட அது எந்தவித கெமிக்கல்ஸும் இல்லை, அது ஒரு ஏரோபிக் ஒரு காற்று வழி நொடித்தலினூடாக அந்த 25,000 லிட்டர் மரக்கழிவு எங்களுடைய சொத்து. நாங்கள் இங்கே எங்களுடைய அதை எடுக்காமல் விட்டால் நகரம் நரகமாகிவிடும். அந்த 25,000 லிட்டரையும் நாங்கள் எடுத்து ஒவ்வொரு நாளும் இதற்கு எங்களுக்கு பணியாளர்கள் இருக்கிறார்கள். 5 பவுசர்கள் எங்களுடைய பவுசர் வேலை செய்கிறது, 5 பிரைவேட் பவுசர் வேலை செய்கிறது, ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த ஒவ்வொரு நாளும் நாங்கள் எடுக்கின்ற 25,000 லிட்டர் மரக்கழிவு நீங்கள் யாருமே வரலாம், வந்து பார்க்கலாம். அவருடைய அந்த பொறிமுறை முடிகின்ற போது விவசாயத்துக்கு தயாரான நீராக சென்று கொண்டிருக்கிறது. நாங்கள் அங்கே தென்னைகள் வைத்திருக்கிறோம். நீங்கள் யாரும் வாகன வசதிகளை தந்தால் அதை நான் உங்களுடைய விவசாயத்துக்கு கூட தர முடியும். நீங்கள் வந்து பார்க்கலாம். அது எந்த விதமான பாதிப்பான விஷயம் அல்ல. இதைத்தான் வெளிநாட்டிலே திருப்பி ரீசைக்கிள் ஆகி குடிக்கிறாங்க. நாங்கள் அவ்வளவு திருப்பி போகணும், அதை நாங்கள் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைக்கிறோம். இதே போல எங்களுடைய கழிவு நீர் 50,000 லிட்டர் வருகிறது. இந்த கழிவு நீர் என்னென்றால் எங்களுடைய கடைகள் இந்த வார கழிவு நீர், இதை நாங்கள் சுத்திகரிப்பதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே நான் சொல்ல வந்தது, இந்த நிர்வாகம் என்பதிலே எங்களுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய நிர்வாக நடைமுறைகளினூடாக எங்களுடைய விவசாய மேம்பாட்டுக்கு பல வேலைகள் செய்கின்றோம். அதிலேயும் நாங்கள் இப்போ இருக்கின்ற சூழலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சேவண்டவன் வேலைகளுக்கு மாற்றிக்கிறது இல்லை. ஆனால் எங்களுடைய உள்ளூராட்சி சபைகள் நிச்சயமாக இவர் ஒவ்வொரு இடத்திலையும் எங்களுடைய உள்ளூராட்சி சபைகள் இந்த குப்பையில் அள்ளுகிறார்கள், இந்த கழிவு நீர்களை சேகரிக்கிறார்கள். அவர்கள் இந்த விவசாயத்துக்கு மூலப்பொருளை வைத்திருக்கிறார்கள், நாங்கள் வைத்திருக்கோம். இன்னும் எங்களுடைய செயற்பாடுகள் மேம்படுத்தப்படும் பொழுது மேம்படுத்தப்பட இருக்கிறது. மிக விரைவிலே கவசிமான் ஒரு பொறித்தொகுதியை நாங்கள் எங்களுடைய பிரிவிலே அமைக்க இருக்கிறோம். மிக கோடிக்கணக்கில் எனக்கு சரியான அமௌண்ட் எனக்கு தெரியாது, அது இன்னும் வரப்போகிறது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் வருகின்ற இந்த 80 டன் கழிவை, அதாவது எங்களுடைய திண்ம கழிவை அந்த மெஷினரியிலே போட்டு நாங்கள் அதை உரமாக மாற்றக்கூடிய வல்லமை மிக விரைவில் சாத்தியப்பட இருக்கிறது. எனவே நான் நினைக்கிறேன், இந்த விவசாயி என்ற இந்த நூல் வெளியீட்டிலே இந்த விஷயம், அதாவது நாங்கள் இந்த விவசாயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் செய்வதற்கு நிர்வாகிகளுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது என்பதைத்தான் நான் சொல்லுவேன். எங்களுடைய உள்ளூராட்சி சபைகள் இந்த எங்களிடம் மக்களிடம் இருந்து சேகரிக்கின்ற இந்த கழிவுகளை நிச்சயமாக எங்களுடைய விவசாயத்துக்கு பாவிப்பது ஒரு பசுமை வேளாண்மை. இது நாங்கள் கெமிக்கல்ஸோ இது இல்லை, ஜெனட்டிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்றும் இல்லை. பிளாஸ்டிக்கை நாங்கள் அகற்றி விட்டோம் என்று சொன்னால் அதை செய்யலாம். எனவே அதை சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பு இங்கே எனக்கு கிடைத்ததற்கு நன்றியை தெரிவித்து நிச்சயமாக இந்த நான் சொல்வது போல உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றெல்லோரும் தொழுது உண்டு பின் செல்பவர். எனவே நிர்வாகியும் தொழுது உண்டு பின் செல்ல வேண்டியதுதான் என்று கூறி இந்த முயற்சிகளுக்கு எங்களுடைய ஒத்துழைப்பு என்று மிக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.